ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதின செய்தி பிரிவு ஒன்று, இறை வார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ, உடல் இச்சையினாலோ, ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்னே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அருளும் உண்மையும் நிறைந்தவர் நம்மிடையே இருக்கின்றார். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த 2020 கடைசி நாளில் நாம் இருக்கின்றோம். எனவே ஆண்டவர் இந்த இறுதி நாளிலும் நம்மை அவருடைய வார்த்தையின் வழியாக நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகமும் சரி, நற்செய்தி வாசகமும் சரி, ஒரே ஆசிரியரால் எழுதப்பட்டது. யோவான் நற்செய்தியாளராகும். மேலுமாக இன்றைய முதல் வாசகத்தினுடைய அவருடைய முதல் கடிதத்திலிருந்தும் நாம் எடுக்கப்பட்டது. எனவே இந்த இரண்டு வாசகத்தையும் நாம் ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது இதில் அழுத்தமான உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது என்ன என்று பார்க்கும் பொழுது, உண்மையும் அருளும் நிறைந்த ஆண்டவர் நம்மிடம்தான் இருக்கிறார் என்ற கருத்தை நமக்கு அழுத்தமாக எடுத்துரைக்கின்றார். எனவே ஆண்டவர் உண்மையாக இருக்கின்றார். எப்பொழுது நாம் பொய் பேசுகின்றோமோ அந்த பொய்யை காப்பாற்றுவதற்கு நாம் தான் பொறுப்பாக இருக்கின்றோம். ஆனால் எப்பொழுது நாம் உண்மையை பேசுகின்றோமோ அந்த உண்மை நம்மை காப்பாற்றும் என்பதுதான் உலக வழக்காக இருக்கிறது. ஏதோ போலியான பொய்களெல்லாம் வெற்றி பெற்றது போல எண்ணலாம், ஆனால் இறுதியில் வெற்றி பெறுவது உண்மை மட்டும்தான் வெற்றி பெறும் என்று நம்முடைய அனுபவமானது நமக்கு பல வழிகளில் பல காலங்களில் நமக்கு எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ஒரு கபடி வீரர் இருக்கிறார். ஒரு உண்மையான கபடி வீரர் தன்னுடைய திறமையை காட்டி அவருடைய களத்தில் வெற்றி பெற்று அவர் மிகப்பெரிய பரிசுகளையெல்லாம் பெறுகிறார். ஆனால் அவரை விட ஒரு போலியான திரைக்கு பின்னாக இருந்து கொண்டு திரைப்படத்தின் வழியாக ஒரு கபடி வீரராக தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்ற அந்த நடிகர் அந்த உண்மையான கபடி வீரரை விட அதிகமான சம்பளத்தை பெறுகின்றார், அதிகமான பொருளாதாரத்தில் வளர்கின்றார். அவரை வைத்து பணம் எடுக்கின்ற தயாரிப்பாளர்கள் கூட மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் உண்மையான திறமையோடு உழைக்கின்ற உண்மையான கபடி வீரருக்கு அப்படிப்பட்ட மதிப்பானது கிடைக்கவில்லை என்பதுதான் இன்றைய யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் இந்த போலியானது வெற்றி பெறுவதைப் போல நமக்கெல்லாம் காட்டும், ஆனால் இறுதியாக உண்மை மட்டும்தான் எப்பொழுதும் வெற்றி பெறும் என்பதை நாம் பல்வேறு வழிகளில் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். குறிப்பாக ராமநாதபுரத்தை சார்ந்த ஒரு காவல்துறையில் வேலை செய்கின்ற ஒரு நபர் 1997 இந்த காவல்துறையில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் வழியாக தேர்ச்சி பெற்று அவர் இறுதியில் அந்த பணிக்கான வாய்ப்பை பெறப்போகின்றார். அப்பொழுது அரசாங்கமானது சில சான்றிதழ்களை கேட்கின்றது. எனவே இவர் இந்த ஜாதியில்தான் பிறந்தார் என்பதற்காக சாதி சான்றிதழும், மேலுமாக இவருடைய தந்தை இவர்தான் என்பதையும், இவர்களுடைய ஆண்டு வருமானம் இவ்வளவு என்பதை காட்டுவதற்கான வருமான சான்றிதழ் போன்ற பல்வேறு அடிப்படையான சான்றிதழ்களை கொடுக்க வேண்டும். எனவே அந்த காவல்துறையை வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கின்ற அந்த இளைஞன் தன்னுடைய வேலைக்காக சில போலியான சான்றிதழ்களை அந்த இடத்தில் அவர் கொடுத்து வைக்கின்றார். எனவே அதுவும் ஏறக்குறையாக பார்த்து அந்த சான்றிதழை சரிபார்த்து இவர் உண்மையான நபர்தான் என்று சொல்லி அவரும் காவல்துறையில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார். 1 ஆண்டு அல்ல 2 ஆண்டு அல்ல 23 ஆண்டுகள் ஒரு போலியான சான்றிதழை கொடுத்து காவல்துறையில் வேலை பார்த்து கொண்டு அதன் வழியாக வருமானத்தையும் பெற்று கொண்டு வருகின்றார். அப்போது அவர் சொன்ன அந்த பொய்யானது அவருக்கு சற்று வாழ்வு கொடுத்தது போல அமைந்தது, ஆனால் இறுதியில் உண்மைதான் வெற்றி பெற்றது. காரணம், இவர் போலியான சான்றிதழ் கொடுத்துதான் வேலை வாங்கினார் என்பதை 23 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பிடிபடுகின்றார். எனவே போலியான ஜாதி சான்றிதழையும் போலியான தந்தையினுடைய பெயரையும் பதிவு செய்துதான் இவர் இந்த வேலைக்கு வந்திருக்கிறார் என்பதை 23 ஆண்டுகள் கழித்துதான் அந்த உண்மையே அரசாங்கமானது உணர்ந்து கொள்கின்றது. எனவே உடனடியாக அவருடைய வேலையானது பறிக்கப்படுகின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இது ஒரு உண்மை நிகழ்வு தான். நம்முடைய தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு. எனவே பொய்யை சொல்லி நாம் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்ற போலியான எண்ணிக்கையில் வாழ்பவர்கள் மத்தியில் உண்மைதான் என்னை காப்பாற்றும். உண்மையை மட்டும்தான் நான் பேசும் பொழுது கண்டிப்பாக உண்மை எனக்கு வாழ்வு கொடுக்கும் என்கின்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மிக சிலர்தான். எனவே நாமும் இந்த உண்மையான கடவுளை நம்ப வேண்டும் என்பதற்காக தான் இன்றைய முதல் வாசகத்தில் நம்முடைய யோவான் அவர்கள் எழுதுகிறார்கள். எனவே இந்த முதல் வாசகம் யாருக்காக எழுதப்பட்டது என்று பார்க்கும் பொழுது அவர் நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகின்றார். ஆனால் சில யூதர்கள் ஆண்டவருடைய ஒளியாக இருக்கின்ற ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குவதற்கு காரணம் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் முழு உண்மையை நோக்கி செல்லவில்லை. எனவே உண்மையாகவே கடவுள் மனித ரூபத்தில் வந்தாரா, மனிதராக பிறந்தாரா, அல்லது மனிதராக பிறந்தவரைதான் இவர்கள் கடவுளாக கொண்டாடுகின்றார்களா என்பதை போல சில சந்தேகங்களோடு ஆண்டவரை அவர்களை உற்று நோக்குகின்றார்கள். எனவே உண்மையே அறியாதவர்களாக, முழு உண்மையே புரிந்து கொள்ளாத நபர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் யோவான் நற்செய்தியாளர் நற்செய்தியை அறிவிக்கின்றார். எனவே இவர்கள் சந்தேகத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு இறை வார்த்தையின் வழியாக அவர்களுக்கு ஊக்கமூட்டுகின்றார். நீங்கள் உண்மையே அறிந்து கொள்வீர்கள், பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது. எனவே உண்மையான ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், ஆனால் உண்மையான ஆண்டவரிடமிருந்து எப்பொழுதும் பொய் என்பது வராது, பாவம் என்பது வராது. காரணம், ஆண்டவர் புனிதமாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட புனிதமான ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எப்பொழுதும் பொய்மை பிறக்காது, பாவம் பிறக்காது, புனிதம் மட்டும்தான் பிறக்கும். எனவே உண்மையான ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம். அவர்தான் நமக்கு மீட்பர், அவர்தான் வரவிருக்கின்ற உண்மையான ஆண்டவர். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த உண்மை மட்டும்தான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் என்பதை அவர் அழுத்தமாக நம்முடைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். மேலுமாக இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கும் போது, அந்த நற்செய்தி வாசகத்தினுடைய மையமாக வருபவர் திருமுழுக்கு யோவான் தான். இந்த திருமுழுக்கு யோவான் தான் வரவிருக்கிற மீட்பர். நமக்கெல்லாம் எலியா இறைவாக்கினராக வரவிருக்கிறார். இவர்தான் கடைசி இறைவாக்கினர் என்றெல்லாம் மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். எனவே பொய்மை கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு திருமுழுக்கு யோவான் அந்த மக்களுக்கு உண்மையை எடுத்து காட்டுகின்றார். நான் திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய பாதையை செம்மையாக்க வந்திருக்கின்றவன், இதோ மீட்பர் வரப்போகின்றார், அவருடைய பாதையை செம்மைப்படுத்த வேண்டும், மக்களை தயார் செய்ய வேண்டும், பாவத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்து ஆண்டவருடைய மீட்புக்காக அவருடைய உள்ளத்தையெல்லாம் தயார் செய்ய வேண்டும் என்பதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்று திருமுழுக்கு யோவான் உண்மையாகவே சான்று பகிர்கின்றார். எனவே உண்மையான ஆண்டவரை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும், உண்மையை பற்றி கொள்ள வேண்டும், உண்மையான வாழ்வை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உண்மையான மீட்பரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த உண்மையான மீட்பரை கண்டறிந்து அந்த உண்மையான மீட்பனுடைய வழியில் நீங்கள் செல்லும் பொழுதுதான் அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை தரும், அந்த உண்மை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் என்பதை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக நமக்காக இன்றைய நற்செய்தியாக எடுத்து காட்டுகின்றார். எனவே இந்த உண்மை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வில் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது, பொய்மை பேசும் பொழுது நாம் எவ்வாறாக வீழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய திருவிவிலியமானது பல்வேறு இடங்களில் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. குறிப்பாக நாம் தொடக்க நூலில் எடுக்கும்போது முதல் பாவமாக பாம்பு வந்து ஏவாளை ஏமாற்றுகிறது. எவ்வாறாக ஏமாற்றுகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த கனியை நீங்கள் உட்கொள்ளும் போது நீங்கள் சாக மாட்டீர்கள், கடவுளை போல நீங்கள் வாழ்வீர்கள், உங்களுடைய கண்ணானது திறக்கப்படும், எது நன்மை எது தீமை என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள், கடவுளை போல நீங்கள் ஆவீர்கள். இதுதான் அந்த பாம்பு சொன்ன முதல் பொய்யாக இருக்கிறது. இந்த பொய்யை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த பொய்யை நம்பிய ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் வீழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேரின்ப வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதுதான் யாரும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த பொய்யை நம்பி பொய்மையில் வீழ்ந்ததால் தான் இன்று நாம் இந்த அளவுக்கு நாம் கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இல்லை என்றால் ஆண்டவருடைய பேரின்ப வீட்டில் நாம் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் என்பதுதான் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களை, மேலுமாக தொடக்க நூலில் நாம் யோசேப்பை பார்க்கின்றோம். எனவே அவருடைய சகோதரர்கள் யோசேப்பை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்பதற்காக திட்டம் தீட்டுகிறார்கள். இறுதியில் அவரை அடிமையாக விற்றுவிடுகின்றார்கள். எனவே யோசேப்பு எங்கே, என்னுடைய மகன் எங்கே என்று யாக்கோப்பு கேட்கும் பொழுது அவருக்கு நாம் என்ன கூறுவது என்று சகோதரர்களாம் ஒன்று கூடி திட்டம் தீட்டுகின்றார்கள். குறிப்பாக அவனுடைய ஆடையை பறித்து வைத்து கொண்டு அந்த ஆடையில் ஆட்டினுடைய இரத்தத்தை தோய்த்து, இந்த ஆடையானது நாங்கள் வரும் வழியில் கிடந்தது, எனவே இரத்தமாக கிடந்தது, எனவே உம்முடைய மகனுடைய ஆடையா இது என்று பாரும் என்று யாக்கோப்பை நோக்கி அவருடைய பிள்ளைகள் கேட்கின்றார்கள். எனவே இது என்னுடைய மகனுடைய ஆடைதான், இவனுக்கு என்ன ஆயிற்று என்று அவர் வியப்போடு கேட்கும் பொழுது அவர்கள் பொய்யை கூறுகின்றார்கள். உன்னுடைய மகன் யோசேப்பு மிருகங்களால் தாக்கப்பட்டு அவர் வழியில் இறந்திருக்கலாம், எனவே அவருடைய உடலை காணவில்லை என்பது போன்ற பொய்களையெல்லாம் அடுக்கி கொண்டே செல்கின்றார்கள். ஆனால் இறுதியில் அச்சகோதரர்களே அந்த சகோதரனை நாடி செல்கின்றார்கள். நாட்டில் பஞ்சம் வரும்பொழுது அவர்தான் எங்களுக்கு வாழ்வு கொடுப்பார், அவர்தான் எங்களுக்கு உணவு கொடுப்பார் என்பதை போல அவரை தேடிதான் மற்ற சகோதரர்கள் அனைவரும் செல்கின்றார்கள். எனவே பொய்மை வெற்றி பெறுவதை போல வெற்றி பெறுகிறது, ஆனால் இறுதியில் உண்மை மட்டும்தான் வெற்றி பெறுகிறது என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. மேலுமாக புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சீடர்கள் மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். ஆண்டவர் நற்செய்தியை அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அப்பம் பிடுகின்ற சடங்கிலும் அவர்கள் ஈடுபடுத்துகின்றார்கள். எனவே அனைத்து சொத்துக்களையும் அவர்கள் சமமாக பங்கிட்டுக் கொள்கிறார்கள். எனவே மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று அழைக்கும் பொழுது இரு நபர்கள் அனனியா சபிரா இவர்கள் இருவரும் பொய்மையை விரும்புகின்ற நபர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்கள். எனவே சொத்துக்களை பிரிக்கும் பொழுது அதில் தங்களுக்கென்று சில பகுதிகளை எடுத்து வைத்துக் கொள்கின்றார்கள். எனவே பேதுருவிடத்தில் அவர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய சொத்து முழுவதையும் நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று அவர்கள் உறுதியிட்டு கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அதே இடத்திலேயே அவர்கள் இருவருமே இறந்து விடுகின்றார்கள். இறந்தவர்கள் இருவருமே அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த பொய்மை என்பது நமக்கு எப்பொழுதும் வாழ்வு கொடுக்காது, ஆனால் உண்மை என்பது எப்பொழுதும் நமக்கு வாழ்வு கொடுக்கும் என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு எப்பொழுதும் சுட்டி காண்டிக் கொண்டே இருக்கிறது. யோவான் நற்செய்தியாளர் பிரிவு 1 இறைவார்த்தை 9 அழகாக நமக்கு கூறுகின்றார். அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருக்கின்றது. எனவே நம்மையெல்லாம் மீட்கப் போகின்ற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு உண்மையாக இருக்கின்றார். அந்த முழு உண்மையானது இந்த உலகிற்கு வரவிருக்கிறது. அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த உண்மை எப்படியாக வரவிருக்கிறது என்பதை தன்னுடைய நற்செய்தியில் பிரிவு 6 இறைவார்த்தை 55 இவ்வாறாக கூறுகிறார். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையை உரைக்கின்ற ஆண்டவர் நமக்கு உண்மையான தசையாக, உண்மையான உணவாக, உண்மையான பானமாக ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியின் வழியாக நமக்கு அவருக்கு ஆன்மீக உணவாக நம்மை தந்து கொண்டிருக்கின்றார். எனவே உண்மையிலிருந்து கண்டிப்பாக உண்மை மட்டும்தான் பிறக்க வேண்டும். ஒளியிலிருந்து மற்றொரு ஒளி உருவாகுவது போல உண்மையில் பிறக்கின்ற நாம் உண்மைதான் மீண்டுமாக நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். எப்பொழுது நம்முடைய ஆண்டவரை உண்மையான கடவுள் என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுதிலிருந்தே நம்முடைய உள்ளத்திலிருந்தும் சரி, நம்முடைய நாவிலிருந்தும் சரி, கண்டிப்பாக உண்மை மட்டும்தான் வெளிப்பட வேண்டும் என்பதை நம்முடைய நற்செய்தியாளர் அழுத்தம் திருத்தமாக நமக்கு கூறுகின்றார். மேலுமாக யோவான் நற்செய்தியாளர் பிரிவு 8 இறைவார்த்தை 32 நாம் வாசிக்கின்றோம். உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். நாம் பொய் பேசும் பொழுது, பொய் சொல்லும் பொழுது அந்த பொய்யை காப்பாற்றுவதற்காக நாம் பொய்களுக்கு மேல் பொய்யை அடுக்கிக் கொண்டே செல்கின்றோம். எனவே இந்த பொய்யை உண்மையாக்குவதற்கு நாம் அடினமான கடின உழைப்பை எல்லாம் நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் உண்மையை மட்டும் பேசும் பொழுது அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். நீங்கள் பொய் பேசிக்கொண்டு நீங்கள் உறங்க செல்லும் பொழுது கண்டிப்பாக இரவு நமக்கு தூக்கம் வராது. நாம் மாட்டிக்கொள்வோமோ அல்லது நாம் சிக்கிக்கொள்வோமோ, நமக்கு தண்டனை வருமோ, நமக்கு பிரச்சனை வருமோ என்பதையெல்லாம் நம்முடைய மனநிலையில் நாம் குழப்பிக்கொண்டே செல்லும் பொழுது கண்டிப்பாக இரவு நமக்கு தூக்கம் வராது. ஆனால்
உண்மையை நீங்கள் பேசும் பொழுது அந்த உண்மை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும், அந்த உண்மையானது உங்களுடைய மனதில் இருக்கின்ற அனைத்து இறுக்கங்களையும் போக்கி உங்கள் மனதிற்கு உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தரும். எனவே உண்மை என்பது எப்பொழுதும் நமக்கு இன்பத்தை தருகின்ற நிகழ்வாக தான் அமைகிறது. உண்மை பேசும் பொழுது நமக்கு எப்பொழுதும் வாழ்வு கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலுமாக யோவான் செய்தியாளர் பிரிவு 8 இறைவார்த்தை 45 வாசிக்கின்றோம். யூதர்களுக்கு ஆண்டவரை பற்றி எடுத்து காட்டி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது, நான் உண்மையை கூறுவதால் நீங்கள் என்னை நம்பவில்லை. எனவே யூதர்கள் முதல் முதலில் ஆண்டவருடைய நற்செய்தியை கூறும் பொழுது அந்த உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். உண்மையை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு அவர்கள் பாவப்பட்ட எண்ணமானது மிகவும் தடையாக இருக்கிறது. எனவே பொய்மையில் வாழும் பொழுது நமக்கு ஒரு வகையான மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆனால் அந்த மகிழ்ச்சியானது நிரந்தரமான மகிழ்ச்சி அல்ல என்பதை யோவான் நற்செய்தியாளர் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றார். மேலும் யோவான் நற்செய்தியாளர் பிரிவு 14 இறைவார்த்தை 17 வாசிக்கின்றோம். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார், உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது. எனவே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் எங்களுக்கு தேவையில்லை என்ற மனநிலையில்தான் யூதர்கள் வாழ்ந்தார்கள். காரணம், உண்மை பேசும் பொழுது அந்த உண்மைக்காக நாம் கடினமாக உழைக்க வேண்டும், அந்த உண்மைக்காக நாம் துன்பப்பட வேண்டும், உண்மைக்காக நாம் கஷ்டப்பட வேண்டும். ஆனால் இறுதியில் உண்மை மட்டும்தான் வெற்றி அடையும். அந்த உண்மையான இறைவனை நாம் ஏற்றுக்கொள்வோம், அந்த உண்மையான ஆண்டவரை நாம் கைப்பற்றி கொள்வோம். அந்த உண்மையான ஆண்டவர் காட்டுகின்ற நாம் வழியில் செல்லும் பொழுது கண்டிப்பாக உண்மை நமக்கு வாழ்வு கொடுக்கும், உண்மை நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கும், உண்மை நமக்கு நலவாழ்வை தரும். எனவே அப்படிப்பட்ட அருளும் உண்மையும் உள்ள ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வோம், அவரை நம்புவோம், அவருடைய கையில் நம்முடைய வாழ்வை கொடுப்போம். வாருங்கள்.